والصلاة والسلام على سيدنا وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا. وقال النبي صلى الله عليه وسلم: ما من الأنبياء من نبي إلا وقد أوتي ما مثله آمن عليه البشر، وإنما أوتيت وحيا أوحى الله إلي وأرجو أن أكون أكثرهم تابعا يوم القيامة، كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها أنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானுஹு தஆலாவிற்கு உரித்தானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தி, சமாதானம், அன்பு, மருளும் உண்டாவதாக. இந்த சிறப்பான மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய துஆவின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் குல்லா தாமத் பரக்காத் அவர்களிடத்தில் மற்றும் எனக்கு முன்பு சிறப்புரையாற்றிய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை ஷேகுல் ஹதீஸ் தாமத் பரக்காத்துவும் ஹஜ்ரத் அவர்களிடத்திலும் இங்கு சிறப்புரையாற்ற வருகிறந்திருந்த சென்னை புரசைவாக்கத்தினுடைய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை தாமத் பரக்காத் அவர்களிடத்திலும் எனக்கு பின் உரையாற்றவிருக்கின்ற மிகுந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எனது ஆசிரிய பெருந்தகை தாருல் உலூம் சபீல் உஸ்தாத் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஹஜ்ரத் குலா தாமத் பரக்காத் அவர்களிடத்திலும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களிடத்திலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினரிடத்திலும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரிடத்திலும் எதை பேசுகின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தந்தருள வேண்டும் என்று துவா செய்யுமாறு வேண்டிக் கொண்டு எனது உரையை துவங்கி. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தின் விஷயங்களை விளங்குவதற்கு முன்பு நம்மிடத்திலே ஒரு உறுதி வர வேண்டும். யாருக்கு சந்தேகம் இருக்குமோ இவர்களெல்லாம் என்ன பேசப் போகிறார்கள், இந்த முல்லாக்கள் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படுவதெல்லாம் கப்சாக்களும் புராணங்களும் தான் என்ற எண்ணம் யாரிடத்திலே குடியிருக்குமோ நிச்சயமாக அவர்களால் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. நான் பாசத்திற்குரிய கொள்கை சகோதரர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பேச்சை அவர்கள் ஒளிநாடாவிலே கேட்டாலும் சரிதான், இங்கே அமர்ந்திருந்து கேட்டாலும் சரிதான், அவர்களிடத்தில் நான் மிகுந்த அன்போடு வேண்டிக் கொள்வது என்னவெனில், இங்கே பேசப்படக்கூடிய பேச்சை குறை காண வேண்டும், இது தவறிருக்கும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் சத்தியத்தை ஒரு காலம் விளங்கிக் கொள்ள முடியாது. அதற்காக நான் இப்படி சொல்லவில்லை, நாங்கள் சொல்வதையெல்லாம் கொள்கை சகோதரர்கள் என்று அழைக்கக்கூடிய நீங்கள் அப்படியே ஏற்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஏற்கனவே அவர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் அல்லாஹ் ஜல்லசானு தலா யாருக்கு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கையை உறுதியோடு பதிய வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நான் பணிவோடு வேண்டிக் கொள்வது யாதெனில், கொள்கை சகோதரர்கள் என்று அழைக்கக்கூடியவர்களை தாங்கள் வெறுப்பு கண் கொண்டு பார்க்க வேண்டாம். அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். நீங்கள் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக விளங்க வைப்பாயாக. நாங்கள் எந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த இன்பத்தை, இன்ஷா அல்லாஹ் மறுமையில் எந்த பேரின்பத்தை அனுபவிக்கப் போகின்றோமோ அந்த பேரின்பத்தை கொள்கை சகோதரர்கள் என்று கூறிக்கொண்டு, தௌஹீத்வாதிகள் என்று கூறிக்கொண்டு, சஹாபா பெருமக்களை இழிவுபடுத்துவதன் மூலமாகவும், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதன் மூலமாகவும், யார் தங்களை தாங்களே சுவனத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கொள்கை சகோதரர்களுக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும். அவர்களும் சுவனத்தை நோக்கி நெருங்கி வர வேண்டும், அவர்களும் சத்தியத்தை நோக்கி நெருங்கி வர வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் துவாவுடைய கண்களோடு பாருங்கள். அவர்கள் சத்தியத்தை இழந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பரிதாப கண் கொண்டு நீங்கள் அவர்களை பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் அவர்களை வெறுப்பு கண் கொண்டு பார்க்காதீர்கள். மீண்டும் நான் அந்த கொள்கை சகோதரிடத்தில் கேட்டுக்கொள்வது, எந்த விஷயத்தை விளங்குவதாக இருந்தாலும் ஐயப்பாடு இருக்குமானால் விளங்க முடியாது. குர்ஆன் ஷரீஃபை சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து குர்ஆன் ஷரீஃபை துவங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான் என்பதை நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அலிஃப் லாம் மீம், துவக்கத்தின் வசனமே முத்தஷாபிஹாதன ஆயத்துடைய வசனம். இதற்கு பல விளக்கங்கள் சொன்னாலும் அல்லாஹ் ஜல்லசானு தஆலா மனிதர்களுடைய உள்ளத்திலே ஒரு பணிவை ஏற்படுத்த விரும்புகிறான். மனிதர்களே, நீங்கள் என்னதான் உன்னத அந்தஸ்தை அடைந்திருந்தாலும் உங்களுடைய விளக்கம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உட்பட்டது. நீங்கள் எல்லாவற்றையும் விளங்கியவர்கள் என்ற ஒரு நிலையை உங்களால் அடைந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் விளங்கியவன் என்ற நிலையை உடையவன் நானாக இருக்கிறேன். நான் தான் உங்கள் எல்லோரை காட்டிலும் மிக மேலான விளக்கம் நிறைந்தவன். எனவே என்னுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிவதாக இருந்தால் நீங்கள் ஏதும் தெரியாது என்ற நிலையில் நீங்கள் இங்கே வாருங்கள். உங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு சுயமாக ஏதும் தெரியாது, எல்லாம் தெரிந்தவன் நானாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பணிவை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் முத்தஷாபிகத்தான ஆயத்தினுடைய வசனத்தை கொண்டு துவக்கி அடுத்து அல்லாஹ் ஜல்லசானு தஆலா சொல்கிறான், லாலிகல் கிதாப், இதுதான் வேதம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அருகதையானது. இந்த வேதத்திற்குள் உள்ளே வந்து நீங்கள் விஷயத்தை விளங்க வேண்டுமானால் உங்களுடைய உள்ளத்திலே எண்ணத்திலே எந்த விதமான ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. லாரைபீஹி, இதிலே எந்த வகையான ஐயமோ சந்தேகமோ இருக்காது என்ற எண்ணத்தோடு நீங்கள் இந்த வேதத்திற்கு வந்தால்தான், முதலாவது நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்லசானு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாக நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் ஹுதன்லில் முத்தகின், திருந்தி நடக்க வேண்டும், பயபக்தி பக்திமான்களாக நாம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீங்கள் இந்த குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் உள்ளே வர வேண்டும். குர்ஆன் ஷரீஃபுக்கு உள்ளே வரக்கூடிய நேரத்தில் இதிலே ஏதாவது தவறு இருக்குமா என்று யார் யாரெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உலக அடிப்படையில் எத்தனை பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அவர்களை பொறுத்தவரையும் யுதில்லுபிஹி கசீரம் வயஹதிபிஹி கசீரம், இது வழிகட்டில் வேண்டுமானால் கொண்டு போய் சேர்க்கும் சந்தேக கண்கள் கொண்டு பார்ப்பவர்களை மரமும் யாருக்கு சந்தேக பிணி இருக்குமோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மேலும் மேலும் அந்த பிணியை அதிகப்படுத்திக் கொண்டுதான் இருப்பான். பாசத்திற்குரிய கொள்கை சகோதரர்களே, என்னுடைய விஷயத்தை துவங்குவதற்கு முன்னால் பேசப்படக்கூடிய விஷயத்திலும் சத்தியம் இருக்கும் என்ற எண்ணம் கொண்டு இதிலே எவ்வகையான சந்தேகமும் இருக்காது. சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்லாஹுடைய விஷயம், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம், அதிலே என்னவற்றை இவர்கள் மாற்றி சொல்ல முடியும் என்று நீங்கள் நடுநிலை கண்கொண்டு நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சத்தியத்தை விளங்க வைப்பான். ஏனென்றால் ஷரியத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, குர்ஆன் ஹதீஸ் இவைகள் மூலமாக மிக தெளிவாக சொல்லப்பட்டவை. இன்னொன்று, குர்ஆன் ஹதீஸ் மூலமாக தெளிவாக சொல்லப்படாதவை. குர்ஆன் ஹதீஸ் மூலமாக எவைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளில் எந்த விதமான ஆய்வுக்கும் எந்த அவசியமும் கிடையாது. குர்ஆனிலே ஒரு தந்தை இறந்ததற்கு பிறகு பிள்ளைகளுக்கு ஆணுக்கு இரண்டு பங்கு, பெண்ணுக்கு ஒரு பங்கு என்றால் இதிலே எந்த இமாம்களாவது தனியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா, ஆய்வு செய்ய வேண்டுமா, ஆண்களுக்கு இரண்டு பெண்களுக்கு ஒன்று என்று சொல்ல வேண்டிய விஷயத்தில் தனியானதொரு ஆராய்ச்சி வேண்டுமா? தேவை கிடையாது. தொழுகை, ஐந்து வேளை தொழுகை என்பது ஹதீஸின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்குமானால் இந்த ஐந்து வேளை தொழுகை என்பதற்காக வேண்டி தனி ஆய்வு நடத்தப்பட வேண்டுமா? தேவையில்லை. மார்க்கத்தை பொறுத்தவரையும் குர்ஆன் ஹதீஸ் இவைகள் மூலமாக எவைகள் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டனவோ அவைகளில் எந்த விதமான ஆய்விற்கும் எந்த தேவையும் கிடையாது. இமாம்கள் இப்போது தங்களுடைய ஆய்வை பயன்படுத்தவில்லை. குர்ஆனில் தெளிவான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்க நாங்கள் தனி அடிப்படையில் சிந்தித்து மக்களுக்கு மத்தியிலே விஷயத்தை சொல்கிறோம் என்று தனி மார்க்கத்தை ஆரம்பித்தவர்கள் அல்ல இமாம்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எது ஹதீஸ் ஷரீஃபிலே மிக தெளிவாக கூறப்பட்டு விட்டனவோ அந்த விஷயத்தில் ஹதீஸிற்கு மாற்றமாக தனியானதொரு ஒரு ஆய்வை நடத்தி இதுதான் சட்டம் என்று மக்களுக்கு மத்தியில் போதித்தவர்கள் அல்ல இமாம்கள். ஏனென்றால் இவர்கள் எப்படி போதிக்கின்றார்கள் என்றால், ஏதோ மதுஹப் என்பது ஒரு ஜாதி என்பதைப் போலவும், ஹனஃபி மதுஹப் என்பது ஒரு ஜாதி, ஷாஃபி மதுஹப் என்பது ஒரு ஜாதி, மார்க்கத்திற்குள்ளும் சரியத்திற்குள்ளும் ஜாதி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா என்பன போன்ற எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் என்ன? அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம், ஹனஃபி மதுஹபில் பிறந்திருக்கக்கூடிய தந்தைக்கு பிறந்தவன் பிள்ளையும் ஹனஃபியாகத்தான் இருக்கிறான். சட்டத்தை அடிப்படையாக வைத்து எது நல்லது என்பதை பார்த்து விளங்கிக் கொள்ளமானால் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவரவர்கள் மதுஹபுகளை அமைத்துக் கொள்ள வேண்டியதுதானே என்பன போன்ற வாதங்களை அவர்கள் எழுப்பி மதுஹபுகளை ஏதோ ஜாதியாக ஆக்கிக் கொண்டார்கள். ஜாதியாக ஆக்கிக் கொண்டதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்தை தழுவுகிறான் என்றால் அவன் எந்த மதுஹபை சார்ந்தவனாக ஆக வேண்டும்? ஹனஃபி மதுஹபை சார்ந்தவனாக ஆகுவதா, ஷாஃபி மதுஹபை சார்ந்தவனாக ஆகுவதா? கிபிலா அது ஒன்று, அல்லாஹ் அவன் ஒருவன், குர்ஆன் அந்த வேதம் ஒன்று, இஸ்லாம் அந்த ஷரியத் என்பது ஒன்று. இது என்ன மதுஹப்? ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப், மாலிகி மதுஹப், ஹம்பலி மதுஹப், இதெல்லாம் என்ன மதுஹப் என்பன போன்ற அவர்களாய் நினைத்துக் கொண்ட ஒரு சுவையான வாதம் என்பதை போல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாசத்திற்குரியவர்களே, ஐயம் கொண்டு கேட்போருக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை. நடுநிலை கண்கொண்டு கேட்கக்கூடியவர்களுக்கும் யார் ஏற்கனவே இதிலே ஸ்திரமாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மேலும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும், நாம் ஒன்றும் அசத்தியத்திலே இல்லை என்று நிரூபிப்பதற்காகவும் சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்தை தழுவுகிறான், அவன் எந்த மதுகபை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கேள்விக்குரிய விடையை பார்க்கலாம். ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பவன் தான் எதை கற்றுக்கொண்டானோ அதைத்தான் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தெரியாத ஒன்றை பிறருக்கு சொல்லக்கூடாது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, எந்த ஒரு விஷயம் உமக்கு தெரியவில்லையோ அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் இதை விஷயத்தில் அல்லாஹ்தான் மிக அறிந்தவன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து ஒரு ஆயத்தையும் ஓதி காண்பிக்கப்படுகிறது. என்ற வசனத்தின் துவக்கத்தில் நான் இதற்காக வேண்டி எந்த கூலியும் கேட்கவில்லை என்பதனுடைய தொடர் வரக்கூடிய நேரத்தில் ஒமா அனமினால் முத்தக்கல்லிப்பின், நான் தெரியாததை தெரிந்தவன் போல் அலட்டி கொள்வன் அல்ல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்ல சொல்கிறான் என்றும் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியாத விஷயத்தை தெரிந்ததன் போல் அலட்டிக் கொள்வது என்பது அவர்களுடைய தன்மை அல்ல என்பது சொல்லப்படுகிறது. நாமும் எப்படி இருக்க வேண்டும்? தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவரவர்கள் எவற்றை விளங்கி வைத்திருக்கிறார்களோ, உதாரணமாக ஒரு ஹனபி மதுகபை சார்ந்தவர்கள் அவர்களிடத்தில் வந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். ஹனபி மதுகபை சார்ந்தவரிடத்தில் ஒருவர் இஸ்லாத்தை தழுவுவாரானால் அவருடைய கடமை என்ன? அவர் தொழுகையை எப்படி தொழுவது என்று விளங்கி வைத்திருக்கிறாரோ அந்த விஷயத்தை தன்னிடத்திலே கலிமா சொன்னவருக்கு கற்றுக் கொடுப்பது. ஒரு ஹனபி மதுகபை சார்ந்தவர் அவர் எந்த விஷயத்தை தொழுவது என்று விளங்கி வைத்திருக்கிறாரோ, அத்தகைய திருப்பில் அவருடைய கையை வைப்பது என்பதை எப்படி விளங்கியிருக்கிறாரோ, தக்பீரிலே எப்படி கையை வைக்க வேண்டும் என்பதை விளங்கியிருக்கிறாரோ, அவரவர் அந்த மதுகபை சார்ந்தவர் எப்படி விளங்கியிருக்கிறாரோ அந்த மதுகபை தான் அவரிடத்திலே கலிமாவை சொன்னவரிடத்தில் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஷாஃபி மதுகபிடத்திலே ஷாஃபி மதுகபை சார்ந்தவரிடத்தில் ஒருவர் கலிமாவை சொன்னால் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய மதுகப் தான் எந்த மதுகபை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த மதுகபை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்ன சம்அ வல் பஸர வல் ஃஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய விஷயத்தை தான் அவரிடத்திலே கேட்கப்படும். அதற்கு மாற்றமான விஷயத்தில் அவர் செய்வாரே ஆனால் அதை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு கேள்வியே அல்ல. சொல்ல போனால் யார் யார் எந்தெந்த மதுகபை சார்ந்தவர்களோ அவர்களிடத்தில் அவர் கலிமாவை சொன்னால் அவருடைய மதுகபை கற்றுக் கொடுக்க வேண்டியது. எனவே புதிதாக வந்தவர் எந்த மதுகபை சார்வது என்ற கேள்விக்கு இங்கே இடம் வராது. அடுத்து இன்னொரு கேள்வி, மார்க்கம் என்பது ஒன்றுதானே, பிறகு ஏன் மதுகபுகளிலே பிரிவினை வர வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் சொல்கிறோம் மார்க்கம் என்பது ஒன்றுதான், ஷரியத் என்பது ஒன்றுதான், குர்ஆன் ஷரீஃபினுடைய சட்டதிட்டங்கள் என்பது ஒன்றுதான். குர்ஆன் ஷரீஃபினுடைய சட்டதிட்டங்களில் எவைகள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, எவைகள் இருவேறு அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதோ, அந்த இருவேறு அர்த்தங்களில் எந்த அர்த்தங்களை கொள்வது என்ற விஷயத்தில் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் வந்தன. குர்ஆன் ஷரீஃபை விளங்கிக் கொள்ளக்கூடிய முறை இருக்கிறதே, குர்ஆன் ஷரீஃபை ஐந்து வகையாக பிரிக்கலாம். உன்சிலல் குர்ஆனு அலா கம்சத்தி அவுஜுஹின் ஹலாலும் வ ஹராமும் வ முஹக்கமும் வ முத்தஷாபிஹும் வ அம்ஸாலும் ஃப அஹில்லுல் ஹலால வ ஹர்ரிமுல் ஹராம வ அமலு பில் முஹக்கமி வ ஆமினு பில் முத்தஷாபிஹி வ அத்தபிரு பில் அம்ஸால் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன் என்பது ஐந்து வகையாக அருளப்பட்டவை. ஒன்று ஹலால் என்ற விஷயம், அடுத்தது ஹராம் என்ற ஒரு விஷயம், அடுத்தது பொருள் தெளிவுபடுத்தப்பட்ட வசனங்கள், இன்னொன்று பொருள் தெளிவுபடுத்தப்படாத வசனங்கள், ஐந்தாவது உதாரணங்கள், ஓமானங்கள், வரலாறுகள் என்ற அமைப்பை கொண்டவை ஐந்தாம் வகை. இவைகளிலே எல்லோருக்கும் விளங்கும்படியான உதாரணங்கள், எல்லோருக்கும் விளங்கும்படியான ஓமானங்கள் என்பது இருக்கிறதே, அது ஐந்தாம் வகையாய் சேர்ந்தது. இந்த ஐந்தாம் வகையை பற்றி சொல்லும் போதுதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅத்தபிரு பில் அம்சால், ஓமானங்களை கொண்டும் வரலாறுகளை கொண்டும் நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்கள், அதனுடைய உதாரணங்கள் எல்லாவற்றுக்கும் விளங்கும் என்றால், இந்த வசனங்கள் எவைகளெல்லாம் ஓமானங்கள் என்று படிப்பினை பெறுவதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறதோ, இன்ன ஃபீ கல்க் ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபி லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ கல்க் ஸமாவாத்தி வல் அர்லி ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன் நார். வசனங்கள் வானத்தை பற்றி சொல்லப்பட்டவை, பூமியினுடைய படைப்பை பற்றி சொல்லப்பட்டவை, இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது பொருள் தெளிவுபடுத்தப்பட்ட வசனம், உதாரணங்களை சொல்லி தெளிவுபடுத்தப்பட்ட வசனங்கள். இவைகளை எல்லாம் படிப்பினை பெறுவதற்காக உள்ளவை. இவைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லோருக்கும் விளங்கும்படியான அமைப்பில் அருளி இருக்கிறான். ஆனால் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதே, குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம் வந்தவுடன் அந்த வசனத்தை பார்த்து இதிலே இந்த கருத்து தான் எனக்கு விளங்குகிறது, எனவே இவைகள் எல்லாம் ஹலால் என்று தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியுமா? உதாரணமாக ஒஹைலனுக்கும் செய்துல் பஹர், கடலிலே இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகள், கடலிலே இருக்கக்கூடியவைகள் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டது, வசனம் வந்துவிட்டது. இவர்கள் பார்க்கிறார்கள், இந்த கூட்டத்தார்கள், கடலிலே இருக்கக்கூடியவைகள் ஹலாலாக ஆக்கப்பட்டு விட்டதா, அவைகளுடைய உணவுகள் எல்லாம் உங்களுக்கு சுவைப்பதற்காக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிறதா? நாங்கள் சொல்கிறோம், கடலிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் புசிக்கலாம், நண்டு சாப்பிடலாம் என்பன போன்ற விஷயங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நண்டு சாப்பிடுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்டு வியாபாரம் செய்வதை கூட தடுத்ததாக தபரானியினுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே வருகிறது. சாப்பிடுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது யார்? ஹலால் என்ற விஷயத்தில் ஒன்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்குமானால் அது எவற்றை குறிக்கும் என்பதை விளக்கம் சொல்வது யார் என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். காரணம், வான்தல்னா இலைக்கல் திக்ர வான்தல்னா இலைக்கல் திக்ரடி துபையலின் நாசிமானு சில இலையும், நபியே நாம் தங்களுக்கு இந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கி அருளியிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், இதிலே எவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அருளப்பட்டிருக்கிறதோ அவைகள் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, தெளிவுபடுத்தியதற்கு பிறகே விளங்கும் என்ற அடிப்படையில் இந்த வசனம் வருகிறது. அப்போதுதான் அவர்கள் இதன் மூலமாக அவர்கள் சிந்தனை பெற முடியும் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். பாசத்திற்குரியவர்களே, கொள்கை சகோதரர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். குர்ஆன் ஷரீஃப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்திற்கு பிறகுதான் விளங்கும் என்று குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்க, குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கக்கூடிய ஹலாலுடைய விஷயங்கள், குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கக்கூடிய ஹராமுடைய விஷயங்கள், குர்ஆன் ஷரீஃபிலே மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்பட்ட சட்டதிட்டங்கள், இவைகளை எல்லாம் எப்படி அமல்படுத்த வேண்டும் என்ற விஷயங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைப்படி அவர்களுடைய விளக்கத்தின்படிதான் விளங்கும் என்று குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்க, இல்லை இல்லை, குர்ஆன் ஷரீஃப் என்பதை நாங்களாக நேரடியாக விளங்கிக் கொள்ளக்கூடியது, குர்ஆன் ஷரீஃப் என்பது மொழிபெயர்ப்பை பார்த்து அவரவர்கள் இஷ்டம் போல் விளங்கிக் கொள்ளக்கூடியது என்று யாராவது வாதிடுவார்களானால், பாசத்திற்குரியவர்களே, அவர்கள் நம்மோடு மோதவில்லை, சுன்னத் வல் ஜமாத் என்ற கொள்கையை சார்ந்தவர்களிடத்தில் அவர்கள் மோதவில்லை. அவர்கள் யாரிடத்தில் மோதுகிறார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் மோதுகிறார்கள், அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆன் ஷரீஃப் இடத்தில் மோதுகிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்திற்கு பிறகுதான் விளங்கும் என்று குர்ஆன் சொல்ல, இல்லை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கம் தேவையில்லை, எங்களுக்குள் நாங்கள் நேரடியாக விளங்கிக் கொள்வோம் என்று யாராவது சொல்வார்களானால், அவர்கள் இந்த வசனத்தோடு அவர்கள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, இவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்கக்கூடிய பொறுப்பு, இவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சார்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் ஷரீஃப் என்பது இந்த ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய விளக்கத்திற்கு பிறகுதான். உதாரணமாக இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், கடலிலே இருக்கக்கூடியவைகள் ஹலால் என்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய மீன் வகைகள், இந்த மீன் வகைகள் என்று விளக்கம் கொடுத்தது யார்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வேறு சில வார்த்தைகளை கொண்டு, உதாரணமாக நண்டு என்று வருகிறது, நண்டை பொறுத்தவரையும் அங்கே சாப்பிடக்கூடிய பழக்கமே இல்லை, ஆனால் ஒரு சில இடத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம் பை சர்தான் என்ற வாசகம் ஹதீஸ் ஷரீஃபிலே தபரானியினுடைய கிரந்தத்திலே வருகிறது. இந்த வாசகங்களை வைத்துக் கொண்டு இந்த ஆயத்திற்கு விளக்கத்தின் அடிப்படையில் இமாம்கள் நண்டு சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் நண்டு சாப்பிடுவோம் வாருங்கள் என்று அவர்கள் அழைத்தால் அவர்களை போய் நாம் என்ன சொல்வது? கணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய விளக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் எப்படி? ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒரு ஆயத்தை ஓதி காண்பிப்பது. அலிஃப் லாம் மீம், இந்த ஆயத்திற்கு இன்ன விளக்கம். ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, இந்த ஆயத்திற்கு இன்ன விளக்கம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது நாம் தஃப்ஸீர் செய்வதை போலவா தஃப்ஸீர் செய்து கொண்டிருந்தார்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்ஸீர் கிளாஸ் எல்லாம் ஒன்று நடத்தல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள். முழு குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள். கைஃப கான குலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய குணப்பாடுகள் எப்படி இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கும்போது, ஃபைன்ன குலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய குணமா? குர்ஆனை பார்த்துக் கொள்ளுங்க. வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்சூன அலல் அர்தி ஹௌனா, ரஹ்மானுக்கு சொந்தக்கார அடியார்கள் இந்த பூமியிலே மென்மையாக நடப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுமானால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி நடந்து காட்டிருக்கிறார்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்களோ அதுதான் அந்த ஆயத்தின் விளக்கம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் அதற்கு விளக்கமாக இருக்கிறது. எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்களுடைய சொல் செயல் அவர்களுக்கு முன்னால் நடந்து காட்டப்பட்டு அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பு சொல்லாமல் இருந்த அங்கீகாரம் தான் குர்ஆன் ஷரீஃபின் விளக்க உரை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் அடுத்து ஒரு கணத்தை யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கண்டது என்ன? இது போன்ற வீடியோ எடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கப்பட்டு பார்த்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு காலத்திலும் என்று ஏதோ வீடியோ எடுக்கப்பட்டது. பாசத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையும் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கினார்கள். ஒது செய்வது எப்படி என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவிடம் கேட்டால், தண்ணீர் கொண்டு வாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒளி செய்தார்கள் என்று நான் ஒளி செய்து காட்டுகிறேன். உயரமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் ஒளி செய்வார்கள். பார்த்து கொண்டீர்களா? இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சஹாபா பெருமக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சஹாபா பெருமக்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, சஹாபா பெருமக்களை யார் உத்தமர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, சஹாபா பெருமக்களை யார் நேர்மையானவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் குர்ஆனை வழங்கியவர்கள், ஹதீஸை வழங்கியவர்கள். சஹாபா பெருமக்களுடைய விஷயத்தில் அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள், அவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், நாங்கள் தவறு செய்வது போல் அவர்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் விமர்சனத்திற்குரியவர்கள், நாங்கள் விமர்சனத்திற்குரியவர்கள் என்பதை போல் என்று பேசிக் கொண்டிருந்தால் மிக கவலைக்குரிய விஷயம். ஒரு கட்டத்திலே எழுதுகிறார்கள், ஒரு சஹாபியினுடைய சொல்லை செயலை வைத்துக் கொண்டு இந்த செயலை இந்த சஹாபியின் தனிப்பட்ட செயலாகத்தான் கருத முடியுமே தவிர
ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி எழுதுகிறார்கள். இந்த சஹாபியின் தனிப்பட்ட செயலாக கருத முடியுமே தவிர இந்த செயலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கும் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள், யார் அந்த அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனிச்சையாக எந்த விஷயத்தை செய்தார்களோ, தற்செயலாக எந்த விஷயத்தை செய்தார்களோ அந்த விஷயத்தை கூட விடாதவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மதினாவிலிருந்து மக்காவிற்கு போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே எந்தெந்த இடத்திலெல்லாம் தொழுதார்களோ அதே இடத்தில் தொழுதவர்கள். ஏதேனும் ஒரு இடத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டு ஒரு இடத்தில் சிறுநீர் கழித்திருந்தார்களானால், இவர்களுக்கு சிறுநீருடைய தேவை வராவிட்டாலும் கூட சிறுநீர் கழிப்பதை போல் ஒரு தோரணையை ஏற்படுத்தி கொண்டு சிறுநீர் கழிப்பதை போல் அமர்ந்து விட்டு பிறகு அவ்விடத்தை விட்டு எழுந்து அனிச்சையான செயலையும் கூட அப்படியே பின்பற்றியவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த சஹாபியை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள், இவர்களுடைய செயலுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கிடைத்திருக்குமா என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது என்று எழுதுகிறார்கள். பாசத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சுன்னத்து வல் ஜமாஅத் என்பதனுடைய முதலாம் விளக்கம், இரண்டு விளக்கம் கொடுக்கலாம். முதலாம் விளக்கம் என்னவென்றால், சுன்னத்து வல் ஜமாஅத் என்றால் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. 73 கூட்டத்தினர் பின்னொரு காலத்தில் வருவார்கள். ஒரு கூட்டத்தினர் மாத்திரம்தான் சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அந்த ஒரு கூட்டத்தினர் யார் என்பதற்கு பதில் சொல்லும் போது மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையை பின்பற்றியவர்கள். சுன்னத் என்றால் மா அன அலைஹி என்பதை குறிக்கிறது, வல் ஜமாஅத் என்றால் வ அஸ்ஹாபி என்று சொல்லக்கூடிய ஜமாஅத்து சஹாபாவை குறிக்கிறது. சஹாபா பெருமக்களுடைய ஜமாஅத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். எனவேதான் சொன்னேன், இந்த கொள்கையிலிருந்து யார் விலகிச் செல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை விட்டும் தங்களை தூரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அதைத்தான் குறிக்கிறது. சஹாபா பெருமக்களுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்களுடைய தன்மை எப்படி இருந்தது கண்ணியத்திற்குரியவர்களே? சஹாபா பெருமக்களுடைய தன்மை எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ அதை மறுபேச்சின்றி அப்படியே கவனித்துக் கொண்டிருப்பது, எதிர்வாதம் புரியக்கூடிய தன்மை சஹாபா பெருமக்களிடத்திலே இல்லை. இன்று கேள்வி கேட்கிறார்களே, நாங்களெல்லாம் கேள்வி கேட்கலாமா, எங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே, அவர்களை பார்த்து சொல்கிறேன், சஹாபா பெருமக்களுடைய தன்மை எப்படி இருந்தது என்றால், ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. நுஹீனா அன் நஸ்அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷை, நுஹீனா அன் நஸ்அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷை, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த விதமான கேள்வியும் கேட்பதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டிருந்தோம். சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாய் திறக்க அச்சப்பட்டுக் கொண்டிருந்த நிலைதான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களோ அதை அப்படியே ஏற்று நடப்பார்கள். தக்பீர் கட்டக்கூடிய விஷயம், தக்பீர் கட்டியிருக்கிறார்கள். தக்பீர் கட்டியிருக்கும் போது எப்படி கட்டினார்கள்? யார சூழல்லா, நீங்கள் தொப்புளுக்கு மேலே கட்டினீர்களா, தொப்புளுக்கு கீழே கட்டினீர்களா என்று சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்களா? கேள்வி கேட்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டியதை பார்த்தார்கள். தக்பீர் கட்டியதை பார்க்கக்கூடிய நேரத்தில் சிலருக்கு தொப்புளுக்கு கீழே கட்டியிருந்ததை போல் தெரிந்தது, சிலருக்கு தொப்புளுக்கு மேலே கட்டியிருந்ததை போல் தெரிந்தது. இவ்வளவு இடைவெளிதான். சிலருக்கு தொப்புளுக்கு கீழே கட்டியதை போல் தெரிந்தது, சிலருக்கு தொப்புளுக்கு மேலே கட்டியதை போல் தெரிந்தது. எவ்வளவு இடைவெளி, சின்ன இடைவெளி. இந்த இடைவெளியை வைத்துக் கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் தொப்புளுக்கு கீழே கட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்களானால், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் தொப்புளுக்கு மேலே கட்டினார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு சின்ன இடைவெளி இருக்குமானால் தொப்புளுக்கு கீழே கட்டியதற்கும் தொப்புளுக்கு மேலே கட்டியதற்கும் இந்த அளவு உள்ள இடைவெளியாக இருந்தால்தான் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே இந்த சந்தேகம் வந்திருக்கும். ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் சொல்வதைப் போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தக்பீர் கட்டியிருந்தார்களானால், கட்டுறாங்கல்ல, இப்படி தக்பீர் கட்டியிருந்தார்களானால் சத்தியமாக ஹதரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிச்சயமாக என்று உறுதியோடு தொப்புளுக்கு கீழே கட்டினார்கள் என்று ஒரு காலம் சொல்லியிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இப்படி நெஞ்சிலே கட்டியிருப்பார்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்புளுக்கு கீழே கையை கட்டினாங்க என்று ஒரு காலம் சொல்லியிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியது தொப்புளுக்கு சற்று கீழா அல்லது தொப்புளுக்கு சற்று மேலா என்ற அமைப்பில் சந்தேகம் வரக்கூடிய அந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டக்கூடிய விதம் இருந்தது. சஹாபா பெருமக்கள் கேள்வி கேட்கவில்லை, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் கட்டியது தொப்புளுக்கு கீழா தொப்புளுக்கு மேலா என்று கேள்வி கேட்கவில்லை. ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலி அல்லாஹு தஆலாவுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய மாணவர்களில் மாணவர்களுடைய வரிசையை சார்ந்த இமாமலானம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் தொப்புளுக்கு கீழே கைகட்ட வேண்டும் என்று இந்த அளவை காட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவர்களுடைய வரிசையில் வரக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொப்புளுக்கு சற்று மேலே கட்டினார்கள் என்று வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? இந்நேரத்தில் இவர்களுடைய நிலைப்பாடையும் சொல்லிக் கொள்கிறேன். இவர்களுடைய நிலைப்பாடு முற்றிலும் குழப்பமான நிலைப்பாடு. ஒரு நேரத்தில் சொன்னார்கள், அதாவது பாருங்க 1988 மே மாதம் அல்ஜன்னத் இதழிலே நமது பக்கத்து ஊரில் பரங்கிப்பேட்டையை சார்ந்த மூலவி எஸ் ஐ அப்துல் காதர் உமரி மதனி என்பார் எழுதியிருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வாசகத்தை நான் அப்படியே படிக்கிறேன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன். அப்போது அவர்கள் இடது கையின் மேல் வலது கையை வைத்து தங்களது நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்று வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். இப்னு ஹுதைமா என்ற நூலில் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எந்த குறையும் இல்லாத ஆதாரப்பூர்வமான செய்தி இது. திரும்ப படிக்கிறேன், இப்னு ஹுதைமா என்ற நூலில் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எந்த குறையும் இல்லாத ஆதாரப்பூர்வமான செய்தி இது. எனவே நெஞ்சின் மீதுதான் கையை வைக்க வேண்டும் என்று எழுதினாங்க. இது எப்ப எழுதினது? 1988 மே மாசம் அல் ஜன்னத் என்று அவர்கள் நடத்திய பத்திரிகையில் எழுதிய விஷயம் இந்த விஷயம். இவன் பாருங்க, அதுக்கடுத்து இந்த புத்தகம் சத்தியத்தின் தீர்வுகள் என்ற பெயரில் மௌலவி பி ஜெயினுல் ஆபிதீன் இவர்கள் தங்களை பிஜே என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எழுதிய புத்தகம் இது, சத்தியத்தின் தீர்வுகள். இந்த சத்தியத்தின் தீர்வுகள் என்ற புத்தகத்தில் இப்னு ஹுதைமாவில் வரக்கூடிய வாயில் இப்னு ஹுஜர் என்ற அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை குறிப்பிடும் போது, இந்த ஹதீஸில் முஅம்மல் என்னும் அறிவிப்பாளர் இடம்பெறுவதால் இதை பலவீனமானது. எந்த ஹதீஸ? எந்த ஹதீஸை அவர்கள் மே 1988 மிக ஆதாரப்பூர்வமான செய்தி இது என்று குறிப்பிட்டார்களோ அதே விஷயத்தை 12/4/95 88க்கு பிறகு 95 வரும்போது அந்த விஷயத்தில் முஅம்மல் என்ற அறிவிப்பாளர் வருவதால் பலகீனமானது என்று குறிப்பிட்டு விட்டார்கள். இதுக்கு என்னங்க அர்த்தம்? 88க்கு பிறகு அந்த முஅம்மல் 89 பிறந்து அவர் வந்து ரொம்ப பாவமான தினா பனா போன்ற பாவமான காரியங்களை செய்து ரொம்ப மோசமாகி போய்விட்டதுனால 95 வரும்போது அவர் ரொம்ப பலகீனமா போயிட்டார். இப்ப என்னவாயிருச்சு? அவருடைய ஹதீஸ் பலகீனமா போயிருச்சு. அடுத்து என்ன செஞ்சாங்க? அடுத்து சொல்றாங்க, எனவே நெஞ்சுக்கு மேலே வைக்கக்கூடிய ஹதீஸ் அகமதுல ஒரு ஹதீஸ் வருது, அகமதில் இடம்பெறும் மற்றொரு ஹதீஸ் குல்பு அலி அல்லாஹு தலா அன்ஹு வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது எந்த குறையும் கூற முடியாத ஹதீஸ் ஆகும் என்று குறிப்பிட்டாங்க. இந்த விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்து ஒரு புத்தகம் அதே அப்துல் காதர் மதனியினால் எதை ஆதாரப்பூர்வமானது என்று குறிப்பிட்டாரோ அதே அப்துல் காதர் மதனியினால் தொழுகை என்ற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை மிகுந்த வேதனையோடு இங்கே குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் இங்கே பாருங்கள், அவர்கள் எவ்வளவு துணிச்சலும் தைரியமும் இருக்குமானால், அவர்களுக்கு எவ்வளவு துணிச்சலும் தைரியமும் இருக்குமானால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தொழுகையில் வலது கையை இடது கையின் மீது வைத்து அதை தமது நெஞ்சின் மீது வைத்ததை நான் பார்த்தேன். அறிவிப்பாளர் ஹுல்புத்தாய் நூல் அகமது என்று எழுதுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு ஹதீஸ் அகமதுல இல்ல. இப்படி ஒரு ஹதீஸ் அகமது என்ற கிரந்தத்திலே கிடையாது. நான் இதே ஊருக்கு அகமதினுடைய 6 கிரந்தங்களையும் கொண்டு 6 வால்யூம்களை கொண்ட கிரந்தங்களை இப்போது கொண்டு வந்திருக்கிறேன். அகமதுடைய 6 வால்யூம்களை கொண்ட கிரந்தங்களை நான் இப்போது கொண்டு வந்திருக்கிறேன், எனது கைவசம் இருக்கிறது. 30,000 ஹதீஸ்களை கொண்ட கிதாபு தான் அகமதுடைய கிதாப். அந்த கிதாபில் இப்படி ஒரு வாசகம் இல்லை. இந்த ஹதீஸை தேடி பார்ப்பதற்கான ஒரு முறை இருக்கிறது. அகமதுடைய ஹதீஸ் கிதாப் எப்படி என்றால், ஏற்கனவே பேசிய ஷேகுல் ஹதீஸ் கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் பிறந்தகை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புகாரியை பற்றி குறிப்பிட்டார்கள். புகாரியினுடைய அமைப்போ, முஸ்லிம் ஷரீஃபினுடைய அமைப்போ, திருமிதியினுடைய அமைப்போ, எந்தெந்த பாடம், தொழுகையினுடைய பாடம், நோன்பினுடைய பாடம் என்று பாடங்களை மையமாக வைத்து எழுதப்படக்கூடியவை. ஆனால் அகமதுடைய ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறதே, அவை முஸ்னது அகமது என்று சொல்லப்படும். முஸ்னது அகமது என்றால் அறிவிப்பாளருடைய வரிசையை மையமாக வைத்து அறிவிப்பாளர்களை கொண்டு வந்து ஹதீஸை சொல்வது. அதிலே குல்புத்தாயி என்ற இவர்களுடைய ஹதீஸை ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஹதீஸ், பல ஹதீஸுகள், சாப்பிடுதல் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள், வெளியிலே செல்லும் போது நடந்து கொண்ட ஹதீஸுகள், இப்படி வரிசையில் வரக்கூடிய நேரத்தில் தொழுகையிலே தனது கையை நெஞ்சின் மீது கட்டியதாக இதிலே குறிப்பிடுகிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் முஸ்னதே அகமதில் இல்லவே இல்லை. இவர்கள் சொல்கிறார்கள் அந்த பாடத்தில் வந்தால் அதுதானே குறிக்கும் என்று. இது முஸ்னதே அகமதை பற்றி விளங்காதவர்களிடத்தில் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். முஸ்னதே அகமதை யார் விளங்கி இருக்கிறார்களோ அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பாடத்தில் வருகிறது, இந்த பாடத்தில் வருகிறது என்றெல்லாம் கூற முடியாது. பாசத்திற்குரியவர்களே, நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், எந்த ஹதீஸை இவர்கள் குல்புத்தாயி அகமது என்ற கிரந்தத்திலே வருகிறது என்று சொல்கிறார்களோ, இந்த அகமது என்ற கிரந்தத்திலே வருவது என்பது சுத்த வடிகட்டிய பொய் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பாசத்திற்குரிய கொள்கை சகோதரர்களே, இந்த விஷயத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்களிடத்தில் கேட்கிறேன், நான் இருக்கும் ஊர் தொண்டி, நீங்கள் யாரை தலைவராக மதிக்கிறீர்களோ, மௌல்வி பி ஜெயினுல்லாபுதீன் அவர்கள், அவர்களும் தொண்டிதான். நான் இந்த விஷயத்தை பல இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறேன். 10,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னேன், 1,00,000 ரூபாய் தருகிறேன் அகமதிலே எடுத்துக்காட்டுங்கள் என்று சொன்னேன். சென்னையிலே மஸ்ஜிதே மாமூரில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஹதீஸை அகமது என்ற கிரந்தத்திலே தொழுகையில் நெஞ்சை கை கட்டுவதாக காட்டுகிறீர்களே, இந்த ஹதீஸை எடுத்துக்காட்டுங்கள், எவ்வளவு கேட்கிறீர்களோ தருகிறேன். ஏனென்றால் எனக்குத்தான் உறுதியா தெரியுமே, என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, இல்லைன்னு தெரியும் எனக்கு. 100,000 போட்டா என்ன, 1,00,000 போட்டா என்ன? பாசத்திற்குரியவர்களே, முழுக்க முழுக்க ஹதீஸ் கிரந்தத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருக்குமானால், தொழுகையிலே நெஞ்சிலே கை கட்டினார்கள் என்று ஹுல்புத்தாயை அறிவிக்கிறார்கள், அது அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்களானால், பாசத்திற்குரியவர்களே, தங்களை எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்றால், என்ன சொன்னாலும் இவங்க கேட்க முடியாது, எடுத்து பார்க்க மாட்டாங்க என்ற தைரியத்தில் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்று சொன்னால், இவர்களுடைய ஆரம்ப வரலாறும் எனக்கு தெரியும்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.